தியாகச்சம்மல் லிப்தங்கள் திரிபனின் ஒன்பதாம் நாள் தியாக பயணத்தின் நினைவுகளோடு கலந்திருப்போம். அதிகாலை 5 மணி இறக்கம் கிழக்கு பக்கத்தே தேர்முட்டி வாசலில் நின்றிருந்த வேப்ப மரத்திலிருந்து கோயில் என்று கூவிக்கொண்டிருந்தது. அதன் குரலில் துணித்த விரக்தியின் சாயலை கேட்ட வாஞ்சி அண்ணன் திலீபனை இயக்கத்தோடு பார்த்தார். அந்த குயில் எதை இழந்து இப்படி கூறுகிறதோ தெரியவில்லை. ஆனால் இந்த குயில் எம்மை எம் இனத்தை காக்க தண்ணியை இழந்து கொண்டிருக்கிறதே. இந்த சிறு குயிலின் சோககீதம் உலகத்தின் காதுகளில் இன்னுமா விழவில்லை. திலீபனை நன்றாக குற்று பார்த்தார். அவரின் உடலில் உள்ள சகல உறுப்புகளும் என்று செயலற்றுக் கொண்டிருக்கின்றன. உதடுகள் அசைகின்றன, ஆனால் சத்தம் வெளிவரவில்லை. உதடுகள் பாலம் பாலமாக வெடித்து வெளிறி விட்டிருந்தன. கண்கள் இருந்த இடங்களில் 2 பெரிய குழிகள் தெரிந்தன. இன்று காலை 8:30 மணியிலிருந்து ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 14 பாடசாலைகளிலிருந்து சுமார் 5000 மாணவ மாணவிகள் அணிவகுத்து வந்து திலீபனை பார்த்து கண் கலங்கிவாறு மைதானத்தை நிறைத்துக் கொண்டிருந்தார்கள். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் ஊழியர்களும் ஏராளமாக வந்து பார்த்தார்கள். காலை 9 மணியளவில் ஜாழ்ப்பாணம் கோட்டை இந்திய படை முகாம் முன்பாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பிரதான வாசலில் அமர்ந்து இந்திய படை வெளியே வராதவாறு மறியல் செய்தார்கள். பொதுவாக திலீபனின் உடல்நிலை மோசமடைந்து வந்த அதேவேளை பொதுமக்களின் குமுறலும் அதிகரிப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. திலீபன் தங்கள் குடும்பத்தில் ஒருவன் என்ற எண்ணமே ஒவ்வொருவர் மனதிலும் நிறைந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. காலையில் இந்திய படையின் தென் பிராந்திய தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் திபேந்தர் சிங் உலங்கு வானொலி மூலம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக விளையாட்டு மைதானத்தில் வந்திறங்கி தேசிய தலைவரை சந்தித்தார். பின்னர் இருவரும் தனித்தனியாக வாகனங்களில் புறப்பட்டு ஜாழ்ப்பாணம் கோட்டை முகாமுக்குள் சென்றார்கள். 1 மணி நேரத்துக்கு மேலாக இருவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். ஆனால் கிடைத்தது என்னவோ ஏமாற்றம்தான். கோட்டை வாசலில் மறியல் செய்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களை எழுச்சியை கண்ட பின்னர்தான் அந்த தளபதி தேசிய தலைவரை காண பறந்து வந்திருக்க வேண்டும். காலை 10 மணியளவில் திலீபனின் மேடைக்கு அருகே உள்ள மேடையில் நிகழ்ச்சிகள் தொடங்கின. இந்திய வம்சாவளியினர் சார்பில் பேசிய திரு கணேசராசா என்பவர் பாரத அரசு விடுதலை புலிகளின் 5 அம்ச கோரிக்கை ஏற்று திலீபனின் உண்ணாவிரதத்தை முடித்து வைக்க வேண்டும் என்றும், இல்லையில் இதனால் ஏற்படப்போகும் விளைவுகளை இந்திய அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பேசினார். திலீபனை பார்வையிட வருவோர் தங்கள் கருத்துக்களை சில நாட்களாக எழுத்து மூலம் வழங்கினார்கள். இதற்காக 4 போராளிகள் கையூயாமல் ஒரு மூலையில் அமர்ந்திருந்து எழுதி கொண்டிருந்தார்கள். இன்று வரை 1500க்கும் மேற்பட்ட கருத்துக்களை மிக உருக்கமாக எழுதியிருந்தார்கள். ஜாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த சகல அரசு அலுவலகங்களிலும் வேலைகள் நடைபெறாத வண்ணம் பொதுமக்கள் மறியல் செய்து வந்தார்கள். சங்கானை உதவி அரசாங்க அதிபர் பிரிவிலும் புங்குடுதீவு அரசாங்க அதிபர் பிரிவிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திலீபனுக்கு ஆதரவாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் மறியலும் செய்தார்கள். இதேபோல் பல கிராமங்களிலும் சிறு சிறு குழுக்களாக சேர்ந்து மக்கள் உண்ணா நோன்பை அனுசரித்தார்கள். எங்கு மேலும் திலீபன் என்ற கோபுரம் மக்கள் சக்தியினால் உயர்ந்து விட்டதை காண முடிந்தது. ஆம், மக்கள் புரட்சி வெடிக்க தொடங்கியது. திலீபனின் 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு பல தொண்டு ஸ்தாபனங்கள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கு மகஜரை அனுப்பி வைத்திருப்பதாக நாளிதழ்கள் செய்தி வெளியிட்டன. மன்னாரில் உள்ள அமைதிப்படை முகாமுக்கு முன் திலீபனுக்கு ஆதரவாக மகஜர் ஒன்றை கொடுப்பதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு சென்றபோது ஆத்திரமடைந்த இந்திய படை துப்பாக்கி பிரயோகம் செய்தபோது ஒருவர் இறந்துவிட்டதாகவும் 18 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்தன. மாலை இந்திய தூதர் டிக்சிட் தலைவரை சந்திக்கப் போவதாக செய்தி வந்தது. ஆம், பிற்பகல் 1:30 மணியளவிலிருந்து பிற்பகல் 6:30 மணி வரை இந்த இரு குழுக்களும் அமைதியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தின. இந்திய தரப்பில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர்கள் டிக்சிட், திபேந்தர் சிங், ஹர்கித் சிங், பெர்னாண்டஸ் குப்தா ஆகியோர். விடுதலைப்புகள் தரப்பிலே தமிழ்ல தேசிய தலைவர் அவர்கள், அரசியல் ஆலோசகர் என் பாலசிங் அவர்கள், வழக்கறிஞர் கோடீஸ்வரன் மற்றும் சிவஞான சுந்தரம் கலந்து கொண்டார்கள். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்ததும் வாஞ்சி அண்ணன் அறியாமலேயே மனம் துள்ளி குதித்தது. 9ஆம் நாளான இந்த நாளிலாவது நல்ல முடிவு எப்படியும் ஏற்படும். ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டதும் உடனடியாக திலீபனை பெரியாஸ்பத்திரியில் அனுமதித்து அவசர சிகிச்சை பிரிவிலே விசேட சிகிச்சைகள் அளித்தால் 24 மணித்தியாலத்தில் ஓரளவு பழைய நிலைக்கு திரும்பி விடுவார். எமக்காக இத்தனை நாட்களாக துன்பப்பட்டு அணு அணுவாக தன்னை வரித்துக் கொண்டிருக்கும் அந்த நல்ல இதயம் நிச்சயம் பூத்து குலுங்கத்தான் போகிறது என்ற கற்பனை கடலில் 7:30 வரை அவரும் அவருடைய நண்பர்களும் இழந்து கொண்டிருந்தார்கள். 7:30 அந்த செய்தி காதில் விழுந்தது. இந்த உலகமே தலைகளாக சுட்டத் தொடங்கியது. அந்த கற்பனை கோட்டை ஒரே நொடியில் தகர்ந்து தவிடி பொடியாகியது. ஆம், பேச்சுவார்த்தையின் போது இந்திய தூதுவரால் வெறும் உறுதிமொழிகளைத்தான் தர முடிந்தது. திலீபனின் உண்ணாவிரத போராட்டம் ஒரு தொடர்கதையாக விட்டது. எழுத்தில் எந்தவித உறுதிமொழிகளையும் தர இந்திய தரப்பு விரும்பவில்லை என்பதை அவர்களின் நடத்தி உறுதி செய்தது. தியாகச்சம்மல் திலீபனின் மரணப்பயணம் இறுதியானது என்பதை அது உணர்த்தியது. ஆம், தியாகச்சம்மலின் தியாக பயணம் தொடர்ந்தது.
எச்சிலை விழுங்கவும் மறுத்தாயே, உன்னை பச்சிலை போலே கொடுத்தாயே, மரணத்தை அருகினில் அழைத்தாயே, அது திகைத்திட உயிரினை அளித்தாயே, அகிம்சையின் பொய் முகம் உடைத்தாயே, அகிம்சையின் பொய் முகம் உடைத்தாயே, புது அறவழி சரித்திரம் படைத்தாயே, புது அறவழி சரித்திரம் படைத்தாயே, மூச்சிழுக்கும் விடுதலை தாகத்தை விதைத்தாயே, ஈன துரோகத்தை துணிவுடன் எதிர்த்தாயே, தமிழின பெருமையாய் எழுந்தாயே, தமிழின பெருமையாய் எழுந்தாய், பசியை மறந்த பிள்ளை நீ. மூச்சிழுக்கும் நேரமெல்லாம் உன் முகமே ஞாபகம், காற்றலைகள் உன் பெயரை காலமெல்லாம் கூறும்.